ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவமகாபுராணம் வாயவிய சம்ஹிதை, ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம் அத்தியாயம் 25 முதல் வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, இதன் பிறகு கற்பினுக்கு அணியான பார்வதி பிராட்டி சிவபிரானை வலம் வந்து வணங்கி அவரை விட்டு பிரியும் துக்கத்தை ஒருவாறு அடக்கிக் கொண்டு இமயநிலைக்கு சென்றாள். முன்பு தன் தோழிகளோடு எங்கு தவம் செய்தாளோ அதே இடத்திற்கு இப்பொழுதும் சென்றாள். காரணம், முன்பு அவ்விடத்தில்தான் தான் செய்த தவம் பலித்ததால் கொண்ட அன்பே காரணம். முதலில் அங்கு சென்றதும் தாய் தந்தையரை வணங்கி முன்னடந்த நிகழ்வுகளை கூறி அவர்களது அனுமதி பெற்று தன் ஆபரணங்கள் அனைத்தையும் அங்கேயே கழற்றி வைத்துவிட்டு தவமனம் சென்று நீராடி தபசிகளுக்கான ஆடையேற்று கடுந்தவம் மேற்கொள்ள தீர்மானித்தாள். தன் கணவரது திருவடி தாமரைகளையே கருத்தில் தியானித்து ஒரு நிமிட நேரத்தில் ஒரு சிவலிங்க திருமேனியை ஆக்கி அங்கு காட்டில் கிடைக்கும் பூ பழங்களை கொண்டு முப்பொழுதும் பூசிக்கலானாள். அப்பொழுது தன் மணாளரான சிவபெருமானே பிரம்மாவின் திருமேனியை தாங்கி தன் தவத்திற்கான பலனை தர வேண்டும் என மனதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு தினமும் கடந்தவம் இயற்றினாள். இவ்வாறு தவம் வெகு காலமாக தொடர ஒரு நாள் அவள் அருகில் பெரும் புலி ஒன்று நிற்பதைக் கண்டாள். தீய எண்ணம் கொண்டு வந்த அப்புலி பார்வதி தேவியின் அருகில் வந்ததும் அதன் உடல் ஜடம் போல், அதாவது சித்திரத்தில் எழுதிய புலி போல் என ஆயிற்று. கொடியதான அப்புலி தன்னருகில் நிற்பினும் சாதாரண ஒரு பெண்வெள்ளியைப் போல் நடுங்கினாள் அல்ல. புலிய உடல் ஸ்தம்பித்து நின்றது. பசி மிகுந்திருந்த அப்புலி இதுதான் இன்று எனக்கு உணவு என்றெண்ணிய வண்ணம் தேவியையே பார்த்து கொண்டிருந்தது. அது அவ்வாறிருப்பது ஏதோ தேவியை உபாசிப்பது போலவே இருந்தது. தேவியும் அப்புலி தன்னையே உபாசிப்பதாகவும் மற்ற தீய விலங்குகளிடமிருந்து தன்னை காத்தருளவுமே நிற்பதாகவும் நினைத்தாள். தேவியின் கருணை திருநோக்கு பட்டதும் அதனுடைய மும்மலங்களும் அழிந்தன. இதனால் அப்புலியின் பசி நீங்கியது, உடலின் ஜடத்தன்மையையும் விட்டது. தேவியின் உண்மைச் சுரூபம் பற்றிய அறிவு ஏற்பட்டது. திங்களைக்கும் பிறவி குணமும் நீங்கியது. மன அமைதியும் ஏற்பட்டது. இறைவியின் பக்தனாயிற்று. இறைவிக்கு தொண்டு புரியவும் தலைப்பட்டது. பிற தீய விலங்குகளை அங்கிருந்து விரட்டி எடுத்து அக்காட்டில் திரியலாயிற்று. இங்கு தேவியின் தவம் மேலும் மேலும் தீவிரமடையலாயிற்று. இதற்கிடையில் வரம்பெற்ற திமிரால் சும்பன் முதலிய அசுரர்களது ஆக்கிரமிப்பால் மிகவும் துன்பம் அடைந்திருந்த தேவர்கள் பிரம்மதேவரை சரணம் அடைந்து தங்கள் துன்பங்களை பற்றி விளக்கினர். இதை கேட்டு பிரம்மதேவருக்கு கருணை பிறந்தது. முன்பு இந்த அசுரர்களது வதம் பற்றி சிவபிரானோடு தான் பேசியதை நினைவு கூர்ந்த பிரம்மதேவர் தேவர்களையும் அழைத்துக் கொண்டு தேவி தவம் செய்யும் தவச்சாலை அடைந்தார். அங்கே தேவி கடந்தவம் புரிவது கண்டார். அனைத்து உலகங்களும் ஒருங்கிணைந்து உள்ளது போல் இருந்தாள் தேவி. மும்மூர்த்திகளையும் பெற்றெடுத்தவளும் உலக தந்தையான மகேஸ்வரனின் மனைவியும் உலகம் அனைத்திற்கும் ஒப்பற்றதாயும் மலை மகளுமான அவ்விரவியை பிரம்மதேவன் வணங்கினார். தேவர்கள் சூழ பிரம்மதேவர் வந்தது கண்ட இறைவி அவருக்கு நல்வரவு கூறி அர்க்கியம் முதலியன தந்து கௌரவித்தாள். பிரம்மதேவரும் தகுந்த மரியாதைகள் தந்து, தாயே, தாங்கள் தவம் செய்யும் காரணம் அறிந்து கொள்ளலாமா என அறியாதவர் போல வினவினார். மேலும் பிரம்மதேவர், தாயே, இக்கடுந்தவம் மூலம் தாங்கள் என்ன விருப்பத்தை பெறப்போகிறீர்கள்? தவத்தின் பயன் அனைத்தும் தங்களது ஆளுமைக்கு உட்பட்டதுதானே. அகில உலக நாயகரான சிவபெருமானையே தவத்தின் பயனாக பதியாக பெற்றிருக்கிறீர்கள். உலகின் அனைத்து செயல்பாடுகளும் தங்களது திருவிளையாடல்களே. ஆனால் இதில் வியப்பென்ன தெரியுமா? இவ்வளவு காலம் இவ்வாறு இறைவரது பிரிவை தாங்குகிறீர்களோ என்பதுதான். தேவி கூறுகிறாள், பிரம்மதேவரே, படைப்பின் தொடக்கத்திற்கு முன் எப்பொழுது தாங்கள் பிரம்மதேவரிடமிருந்து பிறவி பெற்றவர்களோ அப்பொழுதே அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதலாவதாக இருப்பதனாலேயே தாங்கள் எனது மூத்த புதல்வர் ஆகிறீர்கள். மற்றும் எப்பொழுது ஜீவராசிகளின் பெருக்கத்திற்காக சிவபிரான் தங்களது நெற்றியிலிருந்து தோன்றினாரோ அப்பொழுது தாங்கள் என் கணவரின் தந்தையாகவும் எனக்கு மாமனாராகவும் ஆகிறீர்கள். இதனால் எனது பெரு மதிப்பிற்கு உரியவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளீர்கள். எனது தந்தையான இவவான் தங்களது குமாரர். இதனால் தாங்கள் எனது பாட்டனார். இவ்வாறு உலகியல் நடைமுறைக்கு தாங்களே கத்தா ஆகிறீர்கள். அந்த புறத்தில் என் கணவரோடு நிகழ்ந்த நிகழ்ச்சியை நான் இவ்வாறு தங்களிடம் கூற முடியும். ஆகவே பல சொல்லி யாது பயன். சாத்வீகமான முறையில் என் உடலின் கருநிறத்தை மாற்றி வெண்ணிறத்தவள் ஆக விரும்புகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், இறைவியே, இதற்காகவா இவ்வளவு கடந்தவம்? தாங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே இது நடக்குமே. தங்கள் இச்சை ஒன்றே போதுமே. இதுவும் தங்களது ஒரு திருவிளையாடல் தான். உலகநாயகியே, தங்கள் திருவிளையாடலும் உலக நன்மைக்காகத்தான். ஆகவே இதனால் தாங்கள் எனது விருப்பத்தையும் பூர்த்தி செய்து தர வேண்டும். நான் அளித்த வரத்தினால் செருக்குக் கொண்ட சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்துகின்றனர். தங்கள் திருக்கரங்களாலேயே அவர்கள் தங்கள் மரணத்தை வரமாக வேண்டியுள்ளனர். ஆகவே விரைவில் தங்களது ஒரு சக்தியை வெளிப்படுத்தினீர்களானால் அச்சக்தியே அவர்களுக்கு யமனாக அமையும். பிரம்மதேவர் இவ்வாறு வேண்டி நிற்கவே மலையரசன் மகளான பார்வதி பிராட்டி தன் கருநிற தோலை வெளியே உரித்தாள். உடனே பிராட்டி வெண்ணிறத்தவள் ஆனாள். வெளியேறிய கருநிற தோல் என்கிற மறைப்பு சக்தி கருநிற மேகம் போல் கௌசிகி என்கிற சக்தியாக, அதாவது கன்னிப்பெண்ணாக தோன்றினாள். தேவியின் மாயையான இச்சக்தியே யோகநித்திரை என்றும் வைஷ்ணவி என்றும் அழைக்கப்படுகிறாள். அத்தேவிக்கு எட்டு கைகள். அவ்வெட்டு கைகளிலும் சங்கம், சக்கரம், முத்தலை சூலம் முதலிய ஆயுதங்கள். சௌமியம், கோர என இரண்டுமான சௌமியம், கோரம் இரண்டுமான மூ உருவங்கள், முக்கண்கள். தலை மகுடத்தில் திரைச்சந்திரன். ஆண்மகனின் கரம்படாதவள், காமம் என்பது அறியாதவள், அழகுக்கும் அழகு சேர்ப்பவள். தொன்று தொட்டு வரும் தனது இச்சக்தியை பிரம்மதேவரின் கரங்களில் ஒப்படைத்தாள் இறைவி. இவ்வம்மையார் தான் சும்பன் நிசும்மன் என்கிற இரு அசுர சிரேஷ்டர்களையும் வதைப்பவள். இதைக் கண்டு மகிழ்ந்த பிரம்மதேவர் அத்தேவியோடு தோன்றிய ஒரு பெருஞ்சிங்கத்தை பராசக்தியான அம்பிகைக்கு வாகனமாக அளித்தார். விந்தியமலைச்சாரலில் அத்தேவி வசிப்பதற்கான ஓர் உயர்ந்த இடத்தையும் அளித்து பலவாறான உபச்சாரங்களுடன் பூஜனையும் புரிந்தார். உலகை படைத்த பிரம்மதேவரால் பூஜிக்கப்பட்ட கௌசிகி என்கிற அச்சக்தி தன் தாயான கௌரி தேவிக்கும் பிரம்மதேவருக்கும் வணக்கம் செலுத்தினாள். தன் திருமேனியிலிருந்து தோன்றிய தன்னை போன்ற திறல் படைத்த எண்ணற்ற சக்தி தேவிகளுடன் சும்பனி சும்பர்களை வதைக்க விந்தியமலையிலிருந்து கிளம்பினாள். தேவிக்கும் அவர்களுக்கும் இடையே நடந்த பெரும் போரில் அத்தானவர்களான இருவரையும் வதைத்தாள் கௌசிகி. வேறொரு இடத்தில் இப்போர் வர்ணிக்கப்படப் போவதால் இங்கு விரிவாக கூறப்படவில்லை. போரின் தன்மையை ஊகித்தறியலாமே. இனி இப்போதான நிகழ்வை கூறுவேனாக. வாயுதேவர் கூறுகிறார், கௌசிகி தேவியை தோற்றுவித்து பிரம்மதேவரிடம் அவளை ஒப்படைத்த கௌரி தேவி அதன் கைமாறாக பிரம்மதேவரிடம் கேட்கலானார். தேவி கூறுகிறாள், பிரம்மதேவரே, எனது ஆசிரமத்தில் இருக்கும் இப்புலியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தீய விலங்குகளிடம் இருந்து எனது தவச்சாலையை காத்து நின்றது இந்த புலிதான். இது என்னிடமே மனதை நிலைநிறுத்தி வேறு எந்த ஓர் எண்ணமும் இன்று என்னை சேவித்து வருகிறது. ஆகவே இதை காப்பதைத் தவிர வேறெந்த செயலும் எனக்கு உகந்ததல்ல. இது எனது அந்த புறத்திலேயே உலாவரட்டும். சிவபெருமான் மனமும் வந்து நிச்சயம் இதற்கு சிவகணங்களின் தலைமை பதவியை அளிப்பார். நான் இதை முன்னிட்டுக் கொண்டு எனது தோழிகளுடன் இங்கிருந்து செல்ல விரும்புகிறேன். நீங்கள்தான் அனுமதி தர வேண்டும். ஏனென்கிறீர்களா? நீங்கள் என்றோ பிரஜாபதி. ஆகையினால்தான். தேவியின் கவலமற்ற நிலையை கண்டு சற்றே புன்முறுவல் பூத்தவராக பிரம்மதேவர் அந்த புலி முன் செய்த கொடுஞ்செயல்களை கூறலானார். பிரம்மதேவர் கூறுகிறார், தாயே, விலங்குகளுக்குள் கொடியதான இந்த புலி எங்கே? அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் தங்களது கருணை எங்கே? விஷம் கக்கும் சர்ப்பத்தின் வாயில் அமுதத்தை ஏன் ஊற்றுகிறீர்கள்? புலி உருவில் வந்திருப்பவன் ஒரு கொடிய அரக்கன். இவன் பல பல பசுக்களையும் அந்தணர்களையும் கொன்று தின்றவன். இவன் சான்றோர்களுக்கு விருப்பம் போல் தீங்குகளை செய்து கொண்டு திரிந்தவன். ஆகவே இவன் தனது தீச்செயல்களுக்கு பலனை கட்டாயம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இம்மாதிரியான தீவர்களுக்கு தங்கள் ஏன் கருணை புரிய வேண்டும்? தீச்செயல்களால் மனம் மாசடைந்த தீவர்களால் இறைவுக்கு ஆக வேண்டியது என்ன? தேவி கூறுகிறாள், நீங்கள் கூறியது அனைத்தும் சரியே. இவன் தீயவனாகவே இருக்கட்டுமே. என்னை சரணம் பற்றி விட்டானே. ஆகவே நான் இவனை தள்ள இயலாது. பிரபதேவர் கூறுகிறார், இறைவியே, இப்புலிக்கு தங்களிடம் மிகுந்த பக்தி உள்ளது. இதை அறிந்து கொள்ளாமலேயே நான் தங்களிடம் இதன் முந்திய செயல்களை பற்றி கூறிவிட்டேன். இதற்கு உண்மையில் பக்தி இருக்குமேயானால் இதன் முந்திய பாவங்களுக்கான பலன் என்ன? ஏனெனில் தங்களது பக்தர்களுக்கு அழிவு, அதாவது குறைவு என்பது என்றைக்குமே கிடையாது. தங்களுடைய கட்டளைகளான அறநெறிகளை முறைப்படி கடைபிடிக்காதவன் பல பல புண்ணிய கர்மங்களை செய்துதான் யாதுபயன். தேவியே, தாங்களோ பிறப்பற்றவள், எல்லையற்ற அறிவு கொண்டவள், தொன்மையான சக்தி படைத்தவள், அகில உலகிற்கும் தலைவி, பரமேஸ்வரி. அனைத்து ஜீவராசிகளது தலைகளும் விடுதலைகளும் தங்களது கட்டுப்பாட்டில் அல்லவா உள்ளன? அனைத்து ஜீவராசிகளது தலைகளும் விடுதலைகளும் தங்களது கட்டுப்பாட்டில் அல்லவா உள்ளன? தங்களை விடுத்து வேறொரு பெரும் சக்தியும் உள்ளதோ? தங்களை விடுத்தால் ஜீவனுக்கு எதனால்தான் நல்லதொரு கதி கிடைக்கும்? எண்ணிலடங்கா ருத்ரர்களது சக்தியும் தங்கள்தானே. செயல் புரிபவன் சக்தி இல்லையேல் எந்த செயலைத்தான் செய்ய முடியும்? எந்த ஒரு நற்பயனைத்தான் பெற இயலும்? பகவான் ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மாவான நான் மற்றும் உள்ள இந்திரன் முதலிய தேவர்கள், அரக்கர்கள், தானவர்கள் முதலிய ஏனையோரும் அவரவர்கள் பெற்றுள்ள செல்வச் செழிப்புக்கு காரணமே தங்களது திருக்கட்டளைகள் தானே. தங்களது கட்டளைகளை சிறமே தாங்கி அதன்படி செயலாற்றும் எண்ணற்ற பிரம்மதேவர்கள், விஷ்ணுக்கள், ருத்ரர்கள் ஆகிய அனைவரும் இன்று இல்லை. அவர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்கள். இவ்வருங்காலத்தில் வரவும் போகிறார்கள். தங்களை சேவிக்காமல் உயர்ந்த மும்மூர்த்திகளான நாங்களும் அறம் முதலிய நான்கு பெரும் பேர்களை நிச்சயம் பெற இயலாது. தங்களது சங்கல்பத்தால் தான் பிரம்மா என்கிற நிலை, தாவரங்கள் என்கிற நிலை என்ற வேறுபாடுகள் உடனே ஏற்படுகிறது. அதாவது பிரம்மா மரம் முதலிய தாவரங்களின் நிலையையும், தாவரங்கள் பிரம்ம நிலையையும் அடையலாம். ஏனென்கிறீர்களா? புண்ணியம் பாவம் என்கிற இரண்டின் பயன்களின் வேறுபாட்டை தங்கள்தானே செய்திருக்கிறீர்கள். தாங்களன்றோ உலக நாயகரான சிவபரம்பரோரின் அனாதியான மத்தியதான அனந்தமான அதாவது முடிவான தொன்மையான சக்தி. இவ்வுலகியலை நடத்தி செல்ல ஏதாவது ஒரு அற்புதமான திருமேனியை தாங்கி பலவாறான திருவிளையாளர்களை புரிகிறீர்கள். இவ்வளவும் இருக்கட்டும், தங்களை உள்ளபடி அறிந்தவர்கள் யார் உள்ளனர்? ஆகவே கொடுந்தொழில் புரியும் இந்த புலியும் தங்களது நற்கருணையால் உயர்ந்த நலன்களை பெறட்டுமே, இதில் என்ன தடை உள்ளது? இவ்வாறு பிரம்மதேவர் உலக நாயகியான தேவியின் உண்மை தத்துவத்தை கூறி தேவியை துதித்தது கேட்டு இறைவி தவம் செய்வதை நிறுத்தினார். தேவியிடம் விடைபெற்று பிரம்மதேவர் தன் உலகு சென்றார். தேவியன் தன் பிரிவு ஆற்றாத தாயான மேனையையும் தந்தையான இமமானையும் வணங்கி பலவாறாக அவர்களை தேற்றி சமாதானம் செய்தார். தவத்தில் ஆசை கொண்ட தேவி தன் தவச்சாலையை சுற்றியுள்ள பல்வேறு செடிகொடிகளையும் மரங்களையும் கண்டாள். அம்மரங்கள் பூக்களை உதிர்த்திருந்தது. தேவியின் பிரிவு தாழாது கண்களில் நீர் பெருக்குவது போல் இருந்தது. மரங்களின் கிளைகளில் குடிபுகுந்திருக்கும் பறவை கணங்களின் ஒலி பிராட்டியின் பிரிவு தாங்காது துன்பத்தால் ஓலமிடுவது போல் இருந்தது. இதன்பின் பார்வதி பிராட்டி தன் மணாளரை காண வேண்டும் என்கிற பேராவலால் உந்தப்பட்டு அந்த புலியை தான் பெற்ற பிள்ளை போல அன்புடன் முன்னிட்டுக் கொண்டும் தன் ஒளியால் 10 திசைகளிலும் பேரொழியை பரத்திக் கொண்டும் மந்திரமலையை நோக்கி புறப்பட்டாள். அங்குதானே அகில உலகம் கேட்கும் ஆதாரமாய் படைத்து காத்து அழித்து ஒழிக்கும் பதியான சிவபெருமான் விற்றிருக்கிறார். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயுதேவரே, தனது திருமேனியின் கருமையை நீக்கி வெண்மையை பெற்று மந்திரமலைக்கு சென்ற இமமானது திருக்குமாரியான பார்வதி பிராட்டி தன் மணாளனை எவ்வாறு கண்டாள்? அவ்வாறு சென்ற தேவியை கண்ட சிவகணங்கள் என்ன செய்தன? தேவியை கண்ட சிவனார் எவ்வாறு நடந்து கொண்டார்? வாயுதேவர் கூறுகிறார், காதல் இன்பச் சுவையினால் அன்றோ ஆடவர்களின் மனம் கவரப்படுகிறது. அக்காதல் இன்பச் சுவையை வர்ணிக்க உள்ளபடி சொற்களேது அவ்வின்பம் முழுவதுமாக விளக்க இயலாததொன்று. தேவியின் வருகையை வாயிற்காப்போர் மிகுந்த பரபரப்போடு எதிர்பார்த்திருந்தனர். இறைவனான சிவனாரும் அவ்வாறே எதிர்நோக்கி நிற்கிறார். சிவனாரது பெரும் மாளிகையில் இறைவி நுழையவே சிவனார் மிகுந்த அன்புடன் அவளையும் நோக்கினார். தேவியும் அவ்வாறே நோக்கினாள். தெரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? அப்பொழுது அங்குள்ள பணியாளர்கள் அனைவரும் தேவியை வணங்கினார்கள். இறைவியோ மிகவும் வணக்கமாய் தழுதழுத்த குரலில் இறைவரை சொல்லினால் வணங்கினாள். இறைவி வணங்கி எழுந்திருப்பதற்குள் இறைவன் அவளை இரு கைகளினாலும் பற்றியெடுத்து மிக்க மகிழ்ச்சியோடு மார்போடு அணைத்துக் கொண்டார். புன்னுருவல் புத்த இறைவன் இறைவின் சந்திரன் போன்ற முகத்தாமரையிலிருந்து பெருகும் அமுதத்தை பருகுவார் போல வைத்தகன் வாங்காமல் இறைவியை நோக்கினார். பிரிந்தவர் கூடினர். யார் முதலில் பேசத் தொடங்குவது என்கிற நிலையில் இறைவரே முதலில் தொடங்கினார். தேவதேவரான இறைவன் கேட்கிறார், சாமுத்ரிகா சாஸ்திரம் கூறும் நல் அழகு பெற்ற என் பிரியமானவளே, உனக்கு சினம் முழுமாறு ஆக்கிய அந்நிலை உன்னை விடுத்ததா? அந்நிலை அதாவது அச்சினமான நிலை இருக்கும்போது பிறரை சமாதானம் செய்வது என்பது எந்த ஒரு உபாயத்தினாலும் ஆகாது. பாமர மனிதர்களைப் போல நாம் நம் இருவருக்குள்ளும் கருத்து வேற்றுமை இருக்குமானால் அப்பொழுது அனைத்து ஜீவராசிகளும் அடங்கிய இவ்வுலகிற்கு அழிவு நெருங்கியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நானோ தீயின் நடுவில் நிற்பவன், நீயோ சந்திரனில் விளங்குபவள். இவ்வுலகமோ அக்னி மற்றும் சோமனான சந்திரன் ஆகியவர்களுடைய கலவையே. அவர்களோ நம்முள் இருப்பவர்கள். நாம் இருவரும் இவ்வுலகத்தின் நலத்திற்காகவே பல பல திருமேனிகள் தாங்கி திருவிளையாடல்கள் புரிகிறோம். நாம் பிரிந்தால் இவ்வுலகம் அதவற்றதாக ஆகுமே. இதில் சாஸ்திரங்களினாலும் யுக்திகளினாலும் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட வேறொரு காரணமும் உண்டு. அசையும் அசையாதனவுமான ஜீவராசிகள் மிகுந்த இவ்வுலகம் சொல்லும் அதன் பொருளும் இணைந்தது போல, நீயோ சொல்லமுதம், நானோ அதன் பொருளமுதம், இவ்விரண்டு அமுதமும் ஒன்றை என்று எவ்வாறு பிரிந்திருக்க முடியும்? நீ எனது சுரூபத்தை உணர்த்தும் வித்தியை அதாவது உண்மை தத்துவத்தை உணர்த்தும் வித்தியை, நானோ உன்னால் உணர்த்தப்படும் வித்தையினால் உணர்த்தப்படும் பரம்பொருள். ஆகவே நாம் இருவரும் முறையே உணர்த்துபவள் உணர்த்தப்படுபவர். அவ்வாறு இருக்க நம்முள் பிளவு என்பது எவ்வாறு தகும்? நான் எனது முயற்சியினாலேயோ உலகத்தை முயற்சியினாலேயா உலகத்தை படைத்து காத்து உழைக்கிறேன்? இல்லையே, ஏதோ ஒரு கட்டளையினால் என்றோ இரண்டும் நடக்கின்றன. அந்த பெரும் கட்டளை நீ என்றோ? பெரும் செல்வத்தின் சாரமே ஆக்ஞே என்கிற கட்டளைதான். கட்டளையிடுபவர் தானே சுதந்திரமானவர். சுதந்திரத்தின் இலக்கணமே கட்டளையிடும் ஆளுமை. அக்கட்டளை என்னை விட்டு அகலுமே யாகில் எனது செல்வச் சொழுமை என்பதுதான் இவ்வாறு. நம் இருவருடைய பிளவு என்பது என்றுமே தோன்றாதது. தேவதைகளின் காரியம் நன்கு முடிய வேண்டும் என்பதற்காகவன்றோ அன்றொரு சமயம் நான் மறைபொருளாக உன்னிடம் பேசியது? உனக்கும் அது தெரிந்ததுதான். இருந்தின் நீ ஏன் கோபம் கொண்டாயோ? அன்று நீ கொவித்துக் கொண்டதும் கொண்ட ஏதோ ஒரு விதத்தில் உலகத்தை காத்தருளும் பொருட்டே ஆகும். ஏனெனில் உனது செயல்கள் அனைத்துமே உலக ஜீவராசிகளின் நலனுக்காகத்தானே என்றி அவற்றின் அழிவிற்காகவன்று. இவ்வாறு இறைவர் கூறவும் சிங்கார ரசத்தின் பிறப்பிடமான இறைவி வெட்கத்தினால் தலைகுனிந்தவாறு அமைதியானாள். பதில் எதுவுமே கூறவில்லை. கௌசிகியின் புகழை மட்டும் கூறினாளே தவிர வேறொன்றும் கூறவில்லை. கௌசிகியை பற்றி தேவி என்ன கூறினாளோ அதை இனி வர்ணிக்கிறேன். தேவி கூறுகிறாள், இறைவா, நான் படைத்த அந்த கௌசிகியை நீங்கள் பார்க்கவில்லையா? அவ்வாறான ஒரு பெண் இவ்வுலகில் இல்லை, இனியும் தோன்றமாட்டாள். இவ்வாறு கூறிய இறைவி விந்திய மலைச்சாரலில் கௌசிகி தங்கியது, போர்க்களத்தில் சும்பன்னி சும்பன் இருவரையும் வதித்தது முதலிய அவளுடைய வீரச் செயல்களை வர்ணித்தார். மேலும் அவளை உபாசிப்பவர்களுக்கு உடனே நேரிலேயே அதற்கான பெரும் பலன்களை தருபவள், அதுவுமன்றி என்றென்றும் உலக மக்களை காத்தொருள்வதே தனது நோக்கமாக உடையவள். இதை பற்றிய விரிவான விளக்கத்தை பிரம்மதேவர் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்வார் என்றும் கூறி முடித்தாள். இவ்வாறு தேவி கூறிக்கொண்டிருக்கும் போது தேவியின் கட்டளையை ஏற்று ஒரு பணிப்பெண் அந்த பெரும்புரியை இதே கொண்டு வந்து நிறுத்தினாள். அப்பொழுது தேவி இறைவனை நோக்கி, இறைவா, இப்புரியை தங்களுக்கு பரிசு பொருளாக அழைத்து வந்திருக்கிறேன். இதை பாருங்கள், இதை போல என்னையே உபாசிப்பவர்கள் வேறு எவருமே இல்லை. இப்புரிதான் தீய விலங்குகளிடமிருந்து எனது தவச்சாலையை காத்து நின்றது. இது எனது உகப்பான பக்தன். தவச்சாலையை காத்து நின்றதால் எனது அன்பிற்கு பாத்திரமானது. எனது மகிழ்ச்சிக்காகவே இது தனது சொந்த இடத்தை விட்டு என்னோடு வந்துள்ளது. இறைவா, நான் இங்கு வந்துள்ளது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தால் தாங்களும் என் மேல் மிகுந்த அன்பு கொண்டிருப்பதும் உண்மையானால் எனது விருப்பத்தை கூறுகிறேன். என தெரியுமா, இப்புலியும் நந்தியின் கட்டளைப்படி அந்த நந்தியின் சிவச்சின்னங்களை ஏற்று எனது அந்தப்புறத்தின் வாயிற்புறம் மற்ற காவலாளர்களோடு இருக்கட்டுமே என்பதுதான். வாயுதேவர் கூறுகிறார், மனத்தை கரைத்து உருக வைக்கும் தேவியின் இனிய மதுரமொழிகளை செவியுற்ற மகாதேவர், இறைவியே, நான் மிக மிக மகிழ்ந்தேன் என்று பதிலிருத்தார். அக்கணத்திலேயே அப்புரியும் கையில் பளபளப்பும் பொற்பிரம்பும் ரத்தனங்கள் பதித்த கவசமும் பாம்பு போல் வளைந்த பிச்சுவாக்கத்தையும் ஏந்தி மிக்காவலர்களில் ஒருவனாக திகழ்ந்தது. இதைக் கண்டு சோமரான இறைவன், இறைவி, நந்தியம்பெருமான் மூவரும் மிகவும் மகிழ்ந்தனர். இதனால் அப்புலி சோமநந்தி என்ற பெயர் பெற்றது. தேவிக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செயலை செய்ததால் சந்திரகளை தரித்த இறைவன் அப்புலியை ரத்தனங்கள் இழைத்த புன்னகைகளை அணிந்ததாக செய்து அழகு செய்தார். இறைவரும் இறைவியை தனது பத்யங்கமான கட்டில் போன்ற உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தி கொண்டாடினார்.